ഹല്ലേലൂയ. ദൈവസേവ അമർന്നു കൊള്ളുങ്ങൾ. ആണ്ടവരും രക്ഷകരും എങ്ങൾ മീട്പരുമാകിയ യേശു ക്രിസ്തുവിനുടിയ നാമത്തിനാലേ ഉങ്ങൾ ഒവ്വൊരുവരെയും വാഴ്ത്തുകേൻ വരവേൽക്കേൻ. കർത്തതാമേ ഉങ്ങൾ ഒവ്വൊരുവരെയും ആശീർവദിച്ച് കാപ്പാറാക. ആമേൻ. ഇന്നേ ദിനത്തിലും മത്തേയു എഴുതുന്ന സുവിശേഷകം ദയവുചെയ്ത് എന്നോട് കൂടെ എടുത്തുകൊള്ളു. മത്തേയു 18:11 വസനം.
മനുഷ്യകുമാരൻ കെട്ടുപോണതേ രക്ഷിക്ക വന്നാർ.
ഹല്ലേലൂയ. ഒരു വിഷയം ഇന്ന വാർത്തക്കാ ഞങ്ങൾ കണ്ണുകളെ മൂടി ദേവനിടത്തിലേ ഞങ്ങൾ ഒപ്പുകൊടുപ്പോം. അൻപും ഇറക്കവുമുള്ള എങ്ങളുടെ നല്ല തകപ്പനെ, ഉങ്ങളുടെ സുത്ത കിരുവയിനാലേ എങ്ങളേക്ക് ഇറങ്ങി ദേവരീർ. ഉങ്ങളുടെ കിരുവയും ഇറക്കമും എങ്ങളോട് സദാകാലമും കൂടവേ ഇരിക്കുന്നതുക്കാക ഉങ്ങൾക്ക് നന്ദി ആണ്ടവരെ. ഇത് പരിശുദ്ധ ഒഴിവിനാളിലും എങ്ങളെ ഒരു വിശ ബലപ്പെടുത്തി ഉങ്ങളുടെ സമൂഹത്തിലെ എങ്ങളെ കൊണ്ടുവന്ന് നിർത്തിയിരിക്കുന്നതുക്കായ ഉങ്ങൾക്ക് നന്ദി എന്ന് ചൊല്ലുകയേനയ്യ. ദേവരീർ, ഉങ്ങളുടെ സത്യമാണത് കൂർമയാണ്. എന്ത് ആയുധത്തിലും മികവും കൂർമയാണതും ആത്മാക്കളെയും കണുക്കളെയും എണ്ണങ്ങളെയും ചിന്തനകളെയും ഊടരുക്കതായും ഇരുക്കതയ്യാ. ഉങ്ങളുടെ വസനം, അത് വസനത്തിലിരുന്ന് പുറപ്പെടുക്കുന്ന സത്തം കേതൊരു മരങ്ങളെ മുറിക്കുന്നത്, കാദേശ് വനാന്തരങ്ങളെ അതിരപ്പണ്ണുകത്, പെൺമാൻകളെ ഈനപ്പണ്ണുകത്, അറിവൈ തെളിവിക്കുന്നതും ബുദ്ധിക്ക് ഇൻപവുമാനതായിരിക്കുന്നത്. അതിനാലേ നാങ്കൾ ഇന്നേക്ക് പ്രയോജനമടിയ വന്നിരിക്കുന്ന ഒവ്വൊരുവരെയും ഉടെ കരങ്ങളിലെ ഒപ്പുകൊടുക്കുകയാണ്ടവരെ. കേൾക്കുന്ന ഇന്ന് വസനത്തിക്ക് എങ്ങളുടെ വാഴ്ക്കയെ വിട്ടുകൊടുക്ക എങ്ങളെ കൃപ ചെയ്യുകയ. എല്ലാം വല്ല യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലെ ജപിക്കേൻ എൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ. ആമേൻ. ശരി, ഇന്നൊരു കഥ വാസിങ്ങ.
മനുഷ്യകുമാരൻ കെട്ടുപോണതേ രക്ഷിക്ക വന്നാർ.
ഹല്ലേലൂയ. മനുഷ്യകുമാരൻ കെട്ടുപോണതേ രക്ഷിക്ക വന്നാർ. കെട്ടുപോണതേ നാങ്ക എന്നെ ചെയ്യുമോ തരുമാ? മുടിഞ്ഞ വരയ്ക്കും മുയച്ചി പണുവോം. കെട്ടുപോണതേ എന്നെ ചെയ്യുന്നതുക്ക് കാപ്പാറ്റുകൾക്ക് മുഴുതച്ചു ചെയ്യുവോം. അപ്പടി ഇല്ല, അതക്ക് മേലെ കെട്ടുപോയിട്ട് ചെന്നാൽ നാങ്ങളതായി കുപ്പയില പോട്ടിടുവോം, അല്ലത് ഉരുവഴിത്ത് വിടുവോം, അല്ലത് എരിത്ത് വിടുവോം, എങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ എല്ലാമൽ പണി വിടുവോം. ആനാൽ വേദം എങ്ങനെ ചൊല്ലുകത്, മനുഷ്യകുമാരൻ കെട്ടുപോണതായി രക്ഷിക്ക വന്നാർ. ഹല്ലേലൂയ. വസനത്തെ നല്ല ഉൾവാങ്ങിക്കൊള്ളുങ്ങൾ. കെട്ടുപോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് അല്ല, ഏക്കനവേ കെട്ടു പോയി മുടിന്തു പോണ ഒരു കാര്യത്തെ ദേവൻ രക്ഷിക്ക വല്ലവരായിരിക്കാർ. ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ എന്ത കാര്യങ്ങളെല്ലാം കെട്ടുപോണതെന്ന് നിങ്ങൾ നിനത്തിക്കൊണ്ടിരിക്കുള്ളോ? നിങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ എന്ത കാര്യങ്ങളെല്ലാം മരിച്ച് മണ്ണോട് പോയിക്കൊണ്ട് നിങ്ങൾ നിനത്തിക്കൊണ്ടിരിക്കുള്ളോ? നിങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ ചിലവേളയിലെ നിങ്ങളുടെ നമ്പിക്കകളും നിങ്ങളുടെ അഭിലാഷികളും കൂടെ ചത്തുപോയി മണ്ണോട് മണ്ണാകെ പോയിരിക്കലാം. ഏൻ ഇവളവേ നീങ്ങ കൂടെ മറന്നു പോയിരിക്കലാം. ആനാൽ ദേവൻ ഉണ്ടെങ്കിൽ ചൊല്ലുകാർ എന്നനുസരിച്ചെന്നാൽ അവർ അവകളെ കൂടെ രക്ഷിക്ക വല്ലവരായിരിക്കാം. ഹല്ലേലൂയ. ഒരു തെരിയാമൽ പോനവകളെ മറുപടിയും അവകൾക്ക് ഉരുവം കൊടുക്കുന്നതിക്ക് ദേവൻ വല്ലമയും മികുന്നവരായിരിക്കാം. അവരുടെ വാർത്തകൾ അവകളെ ചെയ്യും. ഇല്ലാത്തവകളെ ഇരിക്കുന്നവകളെ പോലെ അഴയ്ക്കുന്ന ദേവനുക്ക് മുൻപാക അവകൾ സാധ്യമാകും. അവകൾ എങ്ങളുടെ വാഴ്ക്കയിലും നടന്നേരുമെന്ന് നാൻ ഉങ്ങൾക്ക് ചൊല്ലുകേ. ഉങ്ങളുടെ വിശ്വാസത്തെ അതിർക്ക് നേരാക തിരുപ്പുങ്ങൾ. ഇന്നേക്ക് അനേക നേരങ്ങളിലും ഉങ്ങളുടെ വിശ്വാസം തവറാണ പാതകളിലെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്, തവറാണ വാർത്തകൾക്ക് ചെവി കൊടുത്ത് ദേവനുടെ സിദ്ധത്തിലെ നടന്നുകൊള്ള മുടിയാതപടിക്ക് ഉരുവ കുത്തിക്കൊണ്ട് സഭകളിലെ ഇരുന്ന് വേദനപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കോം. ദേവൻ അതക്കാഹ എങ്ങളെ അളിക്കവില്ല, ദേവൻ അതക്കാഹ എങ്ങളെ അളിക്കവില്ല. അത് കായപ്പെടുത്തുക കാരണം നാങ്ങളേതാ? ഏനണ്ടാ നാങ്ങൾ അത് പാവിക്കുന്ന വിധം ശരിയില്ല. ആണ്ടവരണ്ടെങ്കിൽ എന്നെ ചൊല്ലാ തരുമാ? ഇന്നൊരു വസനം, അടുത്ത വസനത്തെ വാസിങ്ങ. യോവാൻ എഴുതുന്ന സുവിശേഷത്തിലെ 11:25 വസനത്തെ വാസിങ്ങ.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
ஹலலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். ஹலலூயா. நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். கவனிங்க, விளங்குதுங்களா? ஏனென்று சொல்லி சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மரித்து போய்விட்டது ஐயா. மறிக்க வேண்டிய காரியங்கள் அல்ல, எது ஜீவித்திருக்க வேணுமோ அது மறித்து போய்விட்டது. ஜீவித்திருக்க வேண்டிய காரியங்கள் மறைந்து போய்விட்டது. எதெல்லாம் உருவடிந்து போக வேண்டுமோ அந்த காரியங்கள் பெரிய பூதம் மாதிரி நிற்குது வாழ்க்கையில, தடையாக நிற்குது, பயமுறுத்துது. அநேக நேரங்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி கிரியை செய்ய முடியாதபடிக்கு எங்களை கட்டி போடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், நானே வாசிங்க நிறக்கா.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்,
பாருங்க,
விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன், ஏனென்றால் இந்த சம்பவம் லாசருவினுடைய மரணத்தை ஒப்பிட்டு இருக்கிறது. அந்த நேரத்திலேதான் அங்க சொல்லுகிறார், அவனை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லும் போது அவள் என்ன சொல்றாள்னு சொல்லிச்சினால், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், அந்த உயிர்த்தெழுதலே என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழும்புவான் என்று அவள் நம்புகிறதாக சொல்லுகிறாள். ஆனா ஆண்டவர் சொல்றார், அன்றைக்கு நடக்கிற உயிர்த்தெழுதல் என்று சொல்லி ஒன்று உண்டு, ஆனா இன்றைக்கு இப்பொழுது இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் கேள்வி. இன்றைக்கோ ஒரு நாளைக்கு தேவன் பூமியில வந்து அன்றைக்கு எல்லாரும் எழும்பத்தான் வேணும். ஒரு நாளைக்கு நன்மை செய்தவர்கள் நன்மை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் தீமை அடையும்படியாகவும் எழும்பத்தான் வேணும். அந்த எழுப்புதலை பற்றி ஆண்டவர் சொல்லல, அந்த எழுப்புதல் வரத்தான் போகுது. ஆனா அதுக்கு முதல்ல அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இழப்புகளை மறுபடியும் உருவாக்கி கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு அந்த கேள்வி, உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது என்று நான் உங்களை கேட்கிறேன். ஆண்டவரும் கேட்கிறார், எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு? நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலே ஆண்டவரை எதுவரைக்கும் நாங்கள் நம்புகிறோம்? எதுவரைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்? அவருடைய வல்லமை எவ்வளவா இருக்கிறது நாங்கள் யோசிக்கிறோம்? பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருக்கென்று அநேக காரியங்கள் செய்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நினைவுகள் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் அந்த நினைவுகளிலே தேவனை குறித்த விசுவாசம் என்ன? தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. அந்த நினைவுகளிலே தேவனை குறித்த விசுவாசம் என்னவா இருக்கிறது எங்களோட வாழ்க்கையில? லாசரு அண்டைக்கு வந்திருந்தால் காப்பாத்தி இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததா? அவ்வளவுதானே இருந்தது? ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்திருந்தா காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற வல்லமை மாத்திரம்தான் கிறிஸ்துவனிடத்திலே உண்டு என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. உண்டாக கடவது என்று தேவன் சொல்லும் போதெல்லாம் பூமியில எதுவுமே உண்டாயிருக்கில்லையா? அதுக்கு பிறகுதான் எல்லாம் உண்டானது. அதனாலதான் அவர்கள் சொல்றாள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அங்க என்ன உண்டாயிருந்ததுன்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்ததையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களையும் உங்களோடு கூட இருக்கிறவர்களுடைய பலவீனங்களையும் நீங்கள் கவனித்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அந்த வாக்கு தத்துவத்தின் மகன் பிறக்க முடியாது. வாக்கு தத்துவத்திலே நீங்கள் வல்லவர்களாகவும் முடியாது. நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே உங்களுடைய பலவீனத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க. என்னால இதுதான் முடியும் அல்ல என்னால இதுதான் முடியாதுன்னு சொல்லி அல்ல உங்களோட கூட இருக்கிறவர்களை பார்க்கிறீர்கள். அவர்களுடைய பலவீனங்களை ஒரு காரணமாக சொல்லுகிறீர்கள். சில வேலையில கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய வெளித்தோற்றம் உங்களோட பார்வைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சொன்னவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரட்சகர், அவர் சிருஷ்டிகர், இல்லைங்களா? அவர் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறவர். இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர போகிறார் என்று சொல்லி ஒரு வருஷத்துக்கு முதல்ல உங்களை யாருக்காவது மனதில் தோன்றினதுண்டோ? உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த விசாலத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் வைப்பார்னு சொல்லி உங்களை மனதில் யாருக்காவது தோன்றினதுண்டோ? விருப்பம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அதான் வேதம் சொல்லுது, அவரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதிகள் கேட்கவும் இல்லை, எங்களுடைய இருதயத்திலே அவைகள் தோன்றவும் இல்லை. அப்படி அதிசயமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்ற அதிசயங்களையும் செய்யாதிருக்கிறது எப்படி? ஆனால் அதை தடை செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார் தெரியுமா? அவண்டா பிசாசுல சொல்லிட்டுருவோம் இல்லையா, இருக்கவே இருக்கிறான், அவன்ல பழிய போட்டுருவோம், நாங்க தான், வேற யாருமே இல்லை. அந்த அந்த அதிசயம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யார் தெரியுமா? நாங்க தான். எங்களோட வாழ்க்கையில நாங்களே தடைக்கல்லா இருப்போம், நாங்களே தடுக்கலும் சறுக்கலுமா இருப்போம், இருந்து கொண்டு மற்றாக்கள குற்றம் சொல்லுவோம். பார்க்கலாம், நாலு காரியம் இருந்தது, ஆனா முதல்ல என்னவோ தெரியல, ரெண்டு காரியங்கள் ஏண்டா எதையும் அறகுறையா உங்களோட பேச எனக்கு விருப்பம் இல்லை, அதனால அதை அறவாசியாக்கி அடுத்த ரெண்டையும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கர்த்தர் அனுமதிச்சால் நான் பேசுவேன். இன்றைக்கு ரெண்டு காரியங்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உயிர்த்தெழுதலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவை போல அவரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில் உருவாக வேண்டும் இல்லைங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட பிரயாணம் போய்கொண்டிருக்கு சரிங்களா? போய் கடைசியில் அங்கதான் நிக்க போகுது, அங்க நின்று கடைசியில் நாங்க அவரோட சேர்ந்து கொள்ள போறோம். ஒரு வசனம் வாசிங்க, அதுக்கு தடையா இருந்த ஒரு காரியம், அதுக்கு முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர்ல 3:9-11 வாசிங்க. பிலிப்பியர் 3,
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பாரணம் மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
ஹல்லேலூயா. இந்த வசனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தபடியா கொஞ்சம் நான் வேகமாய் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இதுல மெயின் பாயிண்ட் இதுல இன்றைக்கு நான் கவனிக்க வேண்டிய நான் உங்களை கேட்டுக்கொள்கிறது என்னென்றால், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை 10வது வசனத்தில் இருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் சரிங்களா? அவர் வந்தார், பாடுகளை சகித்தார், சிலுவையில் ஏறினார், மரித்தார், இதெல்லாம் சரியாக நடந்திருந்தாலும் அந்த உயிர்த்தெழுதல் நடக்காவது இருந்திருந்தால் இதெல்லாம் வீணா போயிருக்கு. பவுல் அப்படித்தான் எழுதுறார், கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வீணும், உங்களுடைய விசுவாசமும் வீணும். என்றால் ஜீவித்திருக்கிறவரை நாங்கள் விசுவாசிக்கிறதான் எங்களுடைய விசுவாசம், மரித்தவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த மரித்தவர் ஜீவனோடு இருக்கிறவர் என்றுதான் எங்களுடைய விசுவாசத்தினுடைய பலன். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். ஆக பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எப்படியாகினும் அந்த வல்லமை என்ன என்று அறிகிறதுக்காக, இயேசுவினுடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன என்பதை அறிகிறதுக்காக, இவ்வளவு நாள் நான் கற்றுக்கொண்ட என்னுடைய ஞானோதயங்கள், என்னுடைய அறிவுகள் எல்லாவற்றையும் தாரை வார்த்து கொடுக்கிறதுக்கு நான் தயார். எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சா காணும், அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய எழுப்புதலின் வல்லமை என்ன, அது எனக்கு தெரிய வேணும். ஒன்று இன்னொன்று சொல்லுகிறார், அவர் எப்படி இருக்கன்னு பாருங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அதே 10வது வசனத்தில் கடைசி பகுதி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. தயவு செய்து கவனிங்க, உயிரோடு எழுந்திருக்கிறது ஒரு சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. இதிலே சொல்லப்படுகிற அந்த உயிர்த்தெழுதல் ஒரு சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. உயிர்த்தெழும்புறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்காகத்தான் பவுல் தன்னை சொல்றார், நான் எப்படி ஆயினும் அதுக்கு தகுதி உள்ளவனாய் காணும்படும்படி என்ன செய்கிறாராம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், கொப்பு என்று விட்டேன். இதுவரைக்கும் நான் பாராட்டின என்னுடைய ஜாதி பக்தி வைராக்கியம், யூதன் என்கிற அந்த அகந்தை, அறிவுக்கோள் என்கிற அந்த பெருமை, எல்லாவற்றையும் கூப்பே என்று விட்டேன். இவ்வளவு நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணின டைம் நஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். இதை நான் வாசிக்கும் போது எனக்கு சகை ஞாபகத்துக்கு வர்றார். கிறிஸ்து இயேசு அவருடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக சகை எவ்வளவு காரியங்களை இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் பாருங்க. இத்தனைக்கும் அவர் வெறுமனே ரொம்ப கொஞ்சமா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்க மட்டும்தான் போனார். அவர் சீஷர் கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இயேசுவை கண்டுகொண்ட சகையோ அவருடைய சொத்துல பாதியையும் வாங்கினதுல லஞ்சத்தனையாயும் கொடுக்கிறதுக்கு அவர் உடனடியாக ரெடி. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சேர்த்து வைத்தது இதற்கு ஈடு அல்ல. கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் இந்த சொத்து பத்துக்கள் எனக்கு ஈடாக கொடுக்கறதுல எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லைன்னு சொல்றார். பவுல் மதத்தான் சொல்றார், எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர்ல 6:4-5 வாசிங்க.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
ஹல்லேலூயா. கவனிங்க, பிதா வந்து அவரை ரட்சித்தாராம். எப்படி? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுகிறார். அதற்கு ஒப்பனையாக நாங்க என்ன செய்தோம்? இவ்வளவு நாள் நீங்க பாவம் கழுவுறதுக்காகத்தான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு நினைச்சு கொண்டால் தயவு செய்து அதோட சேர்த்து இந்த காரியத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை கழுவுறதுக்காக மாத்திரமல்ல, நீங்க அவரோடு சேர்த்து அந்த பாவ மனிதனுக்கு நீங்கள் மரிக்கிறதுக்காகத்தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. வழங்குங்களா? பாவ மனிதனுக்கு நாங்க என்ன செய்யணும்? மரிக்க வேண்டும். மரித்தால்தான் அவரோட கூட எழும்ப முடியும். அவர் எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நாங்களும் மரித்தால்தான் அந்த எழும்புதலே அவருடைய சாயல் எழும்புவோம். அவர் எழும்பும் போது எப்படி மகிமை உள்ளவராக எழும்பினாரோ அதே மாதிரி நாங்களும் மகிமை உள்ளவராக எழும்ப வேண்டும் என்றால் எப்படி செய்யணுமா? அவருடைய மரணத்தின் சாயல். அதான் 5வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அந்த சாயலாக இருக்கும். இல்லாட்ட வேறொரு சாயலாம் வந்துடும். அதான் தாவீதுக்கு சங்கீதக்காரன் சொல்றார், நான் விழித்து எழும்போது அவருடைய சாயலால் திருப்தியாவேன். நீ யோசிச்சு பாருங்க, மரண நித்திரை அடைந்தா பிறகு ஒரு நாளில் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும், அன்றைக்கு நாங்கள் விழிக்கத்தான் வேணும். அல்லது அதுக்கு முதல்ல நீங்க முதல் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இருந்தாலும் அந்த சாயல்ல மாறினா தான் அது சாத்தியமாகும் இல்லைங்களா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் நாங்கள் சொல்றதுனாலே அல்ல இல்லைங்களா, அதுக்கு தகுதியாக வேண்டும். நாங்கள் அதுக்கு முதல்ல ஒரு மரணம் உண்டு நடக்க வேண்டும். மாம்சத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டுமே. இன்னைக்கு மாம்சத்துக்கு மறிக்கிற என்னன்னு சொன்னா கணவருக்கு விளங்கு இல்லை. இன்னைக்கு அதை குறித்து தான் ரெண்டு காரியம், நாலு காரியம் மொத்தமா இருக்கு. அந்த ரெண்டு காரியத்தை மட்டும் நேரத்தினுடைய நிமித்தம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நேரம் உங்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கிறது இந்த தேசத்திலே. நான் ஒரு வாக்கியத்தை வாசித்தேன், ஒரு இந்த மாதிரி ஒரு எவாங்கிலிஸ்ட் சேர்ச்சிலாம் எழுதியிருந்தார்கள், காலம் பொன்னானது, ரெண்டையும் கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. என்னது? காலம் பொன்னானது, ரெண்டையும் ஆண்டவருக்கு கொடுங்க. காலத்தையும் கொடுங்க, பொன்னையும் கொடுங்க. இன்னைக்கு பொண்ணை கொடுத்துருவாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. நேரத்தை கொடுக்க பழகி கொள்ளுங்க. சோ இப்ப தேவனுடைய சாயலிலே, கிறிஸ்துவனுடைய சாயலிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க, யோபு நிருபம் 31:33 என்ன நடந்தது?
நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ.
பாருங்க, இதுதான் காரணம். இன்றைக்கு மனுஷனுக்குள்ள ஒன்று பழைய மனிதன் ஜீவிக்கிறான், இல்லாவிட்டால் புதிய மனிதன் ஜீவிக்கிறான். ரெண்டு பேருக்கும் இடம் இல்லை. இது சத்தியம் சொல்ற வசனம், நான் சொல்ற வசனம் இல்லை. ரெண்டு பேர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீவிக்க முடியாது. ஒன்றில் பழைய மனிதனாகிய ஆதாம் ஜீவிக்கிறான், இல்லாட்டில் புதிய மனிதனாகிய கிறிஸ்து ஜீவிக்கிறார். ரெண்டு பேருக்கும் இடம் இல்லை. தயவு செய்து கவனிங்க. யோபு சொல்றார், நான் என்ன பிரச்சனை, ஆதாமுடைய நெகட்டிவிட்டிஸ் எங்களிடத்துல இருக்கிறதா, அதைத்தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடித்து அதுக்கு பிரதி உபகாரம், அதுக்கு பிரதிபலனாகிய கிறிஸ்து என்ன செய்யறார் என்றதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இன்னைக்கு திருப்பந்தி இருக்கிறது, திருப்பந்தி இந்த முன்னுக்கு வைத்திருக்கிறோம் இல்லையா. இதை குறித்து நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதை குறித்து நான் பிற ஒரு காரியம் சொல்றேன். வாசிங்க, இப்ப திருப்பி இருக்கா வாசிங்க. அத
நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ.
முதலாவது ஆதாமை போல மீறுதல்களை மூடுகிறது இல்லைங்களா. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் மீறி மீறுதல்களை நாங்கள் நியாயப்படுத்துகிறது, அல்லது மீறுதல்கள் நாங்கள் செய்யவே இல்லைன்னு சொல்லி அடம்பிடிக்கிறது. புரியுதுங்களா? ஆதாம் இடத்துல போய் ஆண்டவர் கேட்டபோது கேட்டதுக்கு நேரடி பதில் வரையில்ல. சரியா? முதலாவது கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? மூன்று கேள்வி கேட்டார் ஆண்டவர் ஆதாமிட்ட. முதலாவது கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பதில் என்ன? மரத்துக்கு பின்னாலே இருக்கிறேன். இதுதான் பதில், நேரடியான பதில். ஆனா அவர் என்ன சொல்றார்? தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனாலே பயந்து மரத்துக்கு பின்னால ஒழிச்சு கொண்டேன். அப்ப அவர் கேட்கிறார் அடுத்த கேள்வி. ஆண்டவர் எப்பவுமே சரியான கேள்வியைத்தான் அந்த ஒழுங்குல கேட்பார். அவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? சரிங்களா? இந்த ரெண்டு கேள்விக்குமே அவர் நேரடியா பதில் சொல்லல. தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீ புசித்து எனக்கு தந்தால் நான் அதை புசித்தேன். எப்பவுமே இந்த ஆதாமனுடைய குணம் எங்களுக்கு இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும். எங்களிடத்தில் யாராவது குற்றம் சொன்னால் அந்த குற்றத்தை நாங்கள் எங்களுடைய பார்வையிலேயே எங்களுக்காகவே எடுத்துக்கொள்றதுக்கு தெரியுதா, அல்லது அதுக்கு நாங்கள் ஒரு காரணகர்த்தாக்களை தேடி பிடிக்கிறோமான்னு தான் கேள்வி. அந்த குணம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால் இன்னும் எங்களுக்கு இருக்கிற ஆதாம் சாகவில்லை. என்னிடத்திலே அந்த அந்த மனப்பாங்கு வேணுங்க. விளங்குறீங்களா? கிறிஸ்துவை தேடி வரும்போது, கெத்செமனே தோட்டத்தில் தேடி வரும்போது பாருங்க, அவ்வளவு பேர் நீக்கும் போது அவர் முன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. அவர் போய் எவ்வளவு உண்மையா இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் போய் சொல்றார், நான் தான் அப்படின்றார். ஆக நாங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் வந்து தன்னை மறைத்துக் கொள்றது, மறைத்துக் கொள்ள வேண்டிய தேவ சித்தம் வரும்போது அவர் மறந்து போனாரே ஒழிய, அவர் தன்னை ஒரு திருடனை போல, அதான் சொல்ற, நீங்க என்னை திருடனை போல வந்து பிடிக்க வந்தது என்ன? ஆதாம் வந்து ஓடி போய் மறத்து பாருங்க, இலையால தன்னுடைய உடுப்புகளை செய்து போட்டும் கூட அவனுக்கு தான் நிர்வாணி என்கிற அந்த குற்றுணர்வு அவனை விட்டு போகவே இல்லை. மரத்துக்கு பின்னால ஒளிந்திருந்தும் அவன் என்ன சொல்றான், நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். எப்பவுமே தன்னுடைய தவறை இன்னொருவர் மேலே சுமத்துகிற ஒரு காரியம், ஒரு மனப்பாங்கு. நன்றாக நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே லேட்டா எதுக்கு வந்தீங்க பிரதர் அல்ல சிஸ்டர், எதுக்கு லேட்டா வந்தீங்க? பஸ் வரையில், ட்ரெயின் வரையில, அவுட் ஆஃப் ஆன் லெஸ்ட் அவுட். சரியா? இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம் தான். சரியா? நீங்க வீட்டில இருந்தே வழிக்கிடும் போது சங்கூதுறாங்களா, கொஞ்சம் வழிவிடுங்க, இன்னார் வராங்கன்னு சொல்லி. நானும் நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் தான், எல்லாரும் மாறியிருந்தான். எல்லாருக்கும் போட்டுக்கிற ரோட்டா எனக்கும் இல்லைங்களா, எல்லாருக்கும் உள்ள சூழ்நிலைகள்லாம் எனக்கும். அப்ப நான் வரும்போது விசேஷமா எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆக நான் என்ன செய்யணும், அதுக்குரிய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கேற்றபடி என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள்லேயே நாங்கள் இலகுவாக இன்னொருவர் மேலே அந்த பழியை நாங்கள் போட்டு விடுக்கிறோம். ஆதாம் செய்த ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆதாம் வந்து இன்டெரக்டாய் தேவனையே குற்றம் சொல்கிறார். எப்படி? நீர் தந்த ஸ்திரீ தேவரீர் தந்த ஸ்திரீ. நான் கேட்டனா அந்த மாதிரி இருக்கு பார்த்தா, நான் கேட்டனா ஸ்திரீய கேட்டனா, நீராத்தானே தந்தீர், நீர் தந்ததுதான் புடுங்கி தந்தது பண்ணிட்ட. அப்ப மறைமுகமாக யாரை தாக்குகிறார் ஆதாமின் குற்றம் சொல்றதாரு, தேவனே குற்றம் சொல்றார். பாருங்க பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:5-7 வாசிங்க.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளிராடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுவியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
பாருங்க, ஆதாம் யாரால உண்டாக்கப்பட்டவர்? தேவனால உண்டாக்கப்பட்டவர். எப்படி உண்டாக்கப்பட்டவர்? தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட ஒருவர். நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக ஆண்டவர் உண்டாக்கினார். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது சொல்லப்படுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவரும் அதே ஸ்டேட்டஸ்ல தான் வருகிறார். ஆதாம் தேவனாலே உருவாக்கப்பட்டது மாதிரி இவரும் தேவனாலே உருவாக்கப்பட்டவராகத்தான் வருகிறார். இவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம, அந்த ஸ்டேட் அவருடைய ஸ்டேட்டஸ அவரே உயர்த்த இல்லை. ஆதாம் செய்த மாதிரி அவர் செய்ய இல்லை. என்ன செய்யறார்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்யறாராம்? தன்னை கீழ்ப்படிந்து தாழ்த்துகிறார். ஆதாம் தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஆதாம் தன்னுடைய குற்றங்களை தன் மீது ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. தன் மீது குற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லாத யாரும் ஆதாமனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குற்றம் இருக்கிற பட்சத்தில், குற்றம் இல்லாத பட்சத்தில் இல்லை என்று சொல்லுங்க, அதுக்கு இன்னொரு ஆளை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் சொல்றேன், என்னுடைய வார்த்தைக்கு சாட்சி நானே, இதுக்கு இன்னொரு ஆளை நான் கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்லுறது சத்தியமா இருக்கட்டும், அதுக்கு தேவன் சாட்சி. இதுக்கு மேல நான் மூன்றாவது ஆளை கூப்பிட்டா அது பொய்யத்தான் இருக்கும் எனக்கு, தேவையில்லை. அவ்வளவு தூரத்துக்கு நான் உண்மை உள்ளனாய் நடந்து கொள்ள தெரிய வேண்டும். இது மிகவும் முக்கியமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்குள்ள, சத்திய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள் மனதார சத்தியத்தை பேச அறிந்திருக்க வேண்டும். அண்ட் ஏற்கனவே கொஞ்ச நாட்களா பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேற்பட்டது எல்லாமே தீமையினால உண்டாயிருக்குங்க. சரி, அதுக்கு பிறகு நாங்க என்ன சொன்னாலும் அது எங்கேயோ ஒரு வினையத்தான் கொடுக்கும், எங்கேயோ ஒரு பிரச்சனையத்தான் கொடுக்கும். தயவு செய்து நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப பாருங்க, ஆதாமை போல இவரும் தேவனாலே நேரடியாக உண்டாக்கப்பட்டவர், தேவனுடைய வல்லமையினாலே பிறப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் அவ்வளவு விசேஷித்தவன் என்று சொல்லாதபடிக்கு இல்லைங்களா, தேவனுடைய ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தாதபடிக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார் இல்லையா, என்ன செய்யறாராம்? தம்மை தாமே வெறுமையாக்குகிறார், வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். பாருங்க, காணக்கூடாத தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஐயா. வெளிப்பட்டு எப்படி ஆக்குறார்? தன்னை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, ஆதாம் வந்து தன்னுடைய மீறுதல்களை மூடுகிற ஒரு மனுஷன். இன்றைக்கு நாங்கள் பழைய மனுஷன் என்ன செய்யறோம் தெரியுமா, எங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் மூடுறதுக்கு ரெடியா இருக்கு, மீறுறதுக்கு, மீறுதல்களை எல்லாம் அப்படியே மூடி, மரத்துக்கு பின்னால மூடி, இலையலுக்கு பின்னால மூடி இல்லைங்களா, க்ளோஸ், எல்லாத்தையும் மூடி. மாம்சம் வந்து தன்னுடைய ஜெயத்தை எப்பவுமே ஸ்தாபிக்கிறதுக்கு விரும்பும், போராடும். மாம்சம் எப்பவும் அப்படித்தான், பெருமையானவைகளை தேடும், பெருமையானவைகளை பேசும். விளங்குங்களா? எல்லாம் பெருமையானவைகள் எல்லாம் நீர் குமிழியை விட மோசமா இருக்குதுங்க, இப்படி என்றதுக்குள்ள அழிஞ்சு போயிருது. தேவன் பெருமைகளை ஒளிய பண்ணுவார், நல்லா விளைய கொள்ளுங்க. பெருமை உள்ளவைகள் எவையும் இருக்காது, மேட்டுமையான சிந்தனைகள் எல்லாம் ஒளிந்து போகும், பிரபல்யங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். சங்கீதக்காரன் சொல்றான், பிரபல்யமான ராஜாக்களை ஒழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பேமஸா இருக்கலாமுங்க, பேமஸா இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, ஏனென்றால் பிரபல்யமானவர்களை தேவன் அளித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் மாத்திரமே நிலைத்து நிற்கும். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 4:9 வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான்.
ஹல்லேலூயா. இங்க சொல்லுவாங்க, ஜெர்மன்ல கிளர்ல பிரேதங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டுல பயந்துடாதீங்க கிளருக்கு போக அப்படின்னு சொன்னா என்ன, மறைக்கிற பாவங்கள் என்று அர்த்தம். காயினுக்கு கொடுத்து கேட்கிறாரு, எப்படி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? சரியான கேள்வியை சரியான ஆளிடத்திலே தேவன் கேட்கிறார். ஆதாமிடத்திலோ ஏவாளிடத்திலோ போய் கேட்கல, காயினிடத்திலே கேட்கிறார். ஏனென்றால் அதுக்கு பதில் காயினிடத்துலதான் இருக்குது. கொலை செய்துட்டு இவர் சொல்ற பதில பாருங்க, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ. அறியேன், செய்துட்டு தெரியாதுன்னு சொல்றது. எனக்கு அவருக்கு பின்னால போறதா எனக்கு வேலை? ஏன், இவருக்கு அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை பெருக்கு. எதனால? இவர் தான் சிரேஷ்ட புத்திரன், இவர் தான் முதல் பிறந்தவர், கத்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி பேரிடப்பட்ட ஒரு மனுஷன், முதலாவது மனுஷருக்கும் மனுஷிக்கும் பிறந்த முதல் மனுஷன். இப்படியான சிறப்பம்சங்கள் எல்லாம் இருந்தாலும் எனக்கு புற பிறந்த அவனுக்கு நான் என்ன காவலாளியா? அவன் எங்க போறான் பாராண்டு பாக்குறதான என் வேலை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், சபைக்காரன் வரையில்லைண்டா நான் உங்களை தான் கேட்பேன், நீங்க தான் அதுக்கு காவலாளி. தெரியாதன்ற பதில மட்டும் என்ன சொல்லிடாதீங்க யாரும், சரிங்களா? என்ன ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு. அப்ப இவன் சொல்ல, நான் அறியேன், கொலை செய்தது யாரு? இவன் தான். தாட்டதும் இவன் தான், அல்லது மறைச்சதும் இவன் தான். நான் காவலாளியோ. இதத்தான், இதுக்குத்தான் அந்த வசனம், முதல் வாசி எபிரேயர் 4 வாசிங்க. எபிரேயர் 5:8-9 வாசிங்க.
அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப காயின் என்னவது? குமாரன். காயின் வந்து ஆதாமுக்கு குமாரன், தேவனுடைய மனுஷனுடைய குமாரன், தேவனுடைய சாயல உருவான ஒரு மனுஷனுடைய குமாரன் இல்லீங்களா? அதனாலதான் இங்க அவர் எப்படி ரியாக்ட் பண்றார், இவரை பாருங்க. இவர் எப்படி, அவர் குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதல் எப்படி கற்றுக்கொள்றதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பதில் இங்கதான் இருக்குது. எப்படி பிரதர் கீழ்ப்படுகிறது, எப்படி சிஸ்டர் கீழ்ப்படுகிறது? ஒரு பிரச்சனையும் இல்லாத போது கீழ்ப்படியலாமா? பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டா கீழ்ப்படியலாமா? வியாதிகள் நீங்கிட்டா கீழ்ப்படியலாமா? இங்க சொல்லப்படுது அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்னு பாருங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு, முதல்ல அவர் பெர்ஃபெக்ட் ஆகணும். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுது, தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். ஹல்லேலூயா. அவர் எது நிமித்தம் சகித்தார் தெரியுமா? எனக்கு பிறகு பின்னுக்கு ஒரு காலத்தில் என்னை விசுவாசிக்க போகிற ஒரு சந்ததி எழும்ப போகுது, அந்த சந்ததி ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த சந்ததி உயிர்த்தெழுதலிலே சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, இன்னைக்கு பாடுகள் வரைக்கும் நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்றோமா அல்லது கோபிக்கிறோமா, சினக்கிறோமா, சபிக்கிறோமா? பாடுகள் வரைக்கும் எங்களுக்கு கீழ்ப்படுதல் வருதா அல்லது ஓண்டு ஆண்டவரை பார்த்து புலம்புறோமா? யோசிச்சு பாருங்க. பாடுகள் வரும்போது வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் நினைக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பவே உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவோம். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுக்கும் தெரியாது பாத்தீங்களா? இந்த பாதி எல்லாம் லேடிஸ் தான் சொல்றாங்க. பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டேன். பிரமாணங்கள் என்ன? தேவன் எப்படி யோசிக்கிறார் என்பதுதான் பிரமாணங்கள். தேவனுடைய சிந்தனை எப்படி என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எப்ப? உபத்திரவம் வரைக்குதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் உண்மையை உங்களுக்கு கொண்டு சொல்லட்டா, எனக்கு காலில் ஒரு வருத்தம் வந்து வீட்டில் காலத்துக்கு மேலே போட்டுக்கிதான் நான் ஆண்டவருடைய செய்தியை கேட்டு சபைக்கு போனேன். அல்லேலூயா. நான் கிரங்காக்கி என்னை வீட்டில் வச்சிருக்கும் போது தான் எனக்கு ஒண்ணுமே பொழுதுபோக்கே இல்லையா, அந்த கசத்தையாவது போட்டு கேட்போம்னு சொல்லி தேவனுடைய திட்டம் என்கிற ஒரு 5 கசத்தை போட்டு கேட்டு அதனால ஈர்க்கப்பட்டு சபைக்கு போய் என்ன நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவியா இருந்தது. அப்ப காலில் அடிபட்டது நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலில் அடிபட்டது எனக்கு நல்லது, என்னை உட்காத்தி வச்சு எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை எனக்கு அறிவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இல்லாட்டி நான் என்னுடைய அறிவில் பெரிய அறிவாளி மாதிரி நடந்து கொண்டே இருந்திருப்பேன். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிற எல்லாரும் நான் நாங்கள் நடக்கிறோம்னு தான் நினச்சி கொண்டுக்கிறோம். நாங்கள் அறிவாளின்னு தான் நினச்சி கொண்டுக்கிறோம். உண்மையான அறிவாளியை நாங்கள் சந்திக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது இல்லைங்களா. இன்றைக்கும் எங்களுடைய பலத்தில் எவ்வளோ காரியங்கள் செய்கிறதா நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. காற்று மாதிரி பதர் மாதிரி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை பாருங்க என்ன வாசம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மற்றவர்கள் நன்மையடையும் படிக்கு தம்மை அவர் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. காயின் அப்படி இல்லை. காயின் செய்த தவறாய கூட அவன் மறைத்து அதைவிட திமிரான ஒரு பதில், நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ. அதில் ஒரு வசனம் ஒன்று வருது, இதுவரைக்கும் நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல, நானும் எப்படி பார்த்துறேன்னு எனக்கு தெரியல. இப்போ இதை வாசிக்கும் போது அதை தியானிக்கும் போது அதில் உள்ள வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த 7வது வசனத்தை வாசிங்க. சாரி, ஆதியாகமம் 4:7.
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
இது வந்து ஒரு 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 விதமான சாபம். இதை வாசிக்க முதல்ல விளங்க, ஏன்னா அவன் என்று வர்றபடினால நீங்க எல்லாரும் சிலவளை ஆபேலை பற்றி சொல்றாரோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இங்க அவர் அவன் என்று சொல்றது ஆபேல் அல்ல, இங்க அவன் என்று சொல்றது பாவம் பிசாசை பற்றி சொல்லப்படுது. இங்கே அவன் என்று சொல்றது என்ன, பாவமும் பாவத்துக்கு காரணரான பிசாசை பற்றி சொல்லப்படுது. இப்ப வாசிங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவன் உன் வாசல்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், அவன் விரும்புறதெல்லாம் உனக்குள்ள வந்துடும் சரியா, அவனுடைய பாவத்தை நீ ஆண்டு கொள்ளுவாய், நீ பாவ மனுஷன் ஆவாய். பாருங்க, ஆதாமுக்கு கொடுத்த அந்த மரண தண்டனை முதல்ல பலிக்கிறதே ஆதாமுடைய ஒரு பிள்ளைக்கு தான். சரீரத்தில் ஏற்பட்ட முதல் மரணமே ஆபேலுடைய மரணம் தான். காயினுக்கு கொடுக்கிறது சாபம். இதை பார்த்தா சாபம் மாதிரி தெரியல, இதுக்கு பிறகு சொல்ற சில வார்த்தைகளை தான் சாபம் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், உன் முக நாடி வேறுபட்டது என்ன, வேற மொழிகளில் வாச்சிங்கன்னா தெரியும், அவனுடைய முக நாடி மட்டும் அவன் என்ன செய்தானா, இப்படி தலை அவனுக்கு குனிஞ்சிட்டு தான், தலை என்னவா நிமிந்து பார்க்க முடியலையா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் உன்னுடைய தலை உயரும். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யாதபடினால்தான் உனக்கு தலை குனிவு. உனக்கு நன்மை செய்யாட்டி என்ன நடக்குது, தலை குனிவு. நீ நன்மை செய்யாதனால வந்த தலை குனிவுக்கு நீ ஏன் அவனை கோபிக்கிறாய். இதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு தலை உயரும், ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் இன்னொருத்தர் நன்மை செய்யறத பார்த்து நீங்க எதுக்கு பொறாமப்படுறீங்க, அல்லது நீங்க ஏன் அவன்ல எரிச்சல் படுறீங்க, கோவப்படுறீங்க, உங்களோட முகநாடி ஏன் வேறுபடுது. பழைய மனுஷன் பாருங்க, ஆதாமனுடைய அந்த பாவம் அவனுடைய சந்ததிக்குள்ள எப்படி என்டர் ஆகுதுன்னு கவனிங்க, விளங்குறீங்களா. ஆதாமுடைய பாவம் அவனுடைய சந்ததிக்குள்ள எப்படி என்டர் ஆகுது வாசிங்க. இப்ப ரோமர்ல 5:14 வசனம், ரோமர் 5:14.
அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய்
பாவம்
செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது.
யாருடைய பாவம், ஆதாமுடைய பாவம. ஆதாமுடைய பாவம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஏன் மோசே வரைக்கும் சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் அங்க வர்றபடினால இடையில நியாயப்பிரமாணம் இல்லாத போதும் கூட சரியா பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இப்ப பாவம் செய்யாத மனுஷன் இருக்கிறானா, இருக்கிறாங்க. பெரியாக்களை பற்றி எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளையில பாப்போம், எத்தனை பிள்ளைகள் ஒரு வயசு ரெண்டு வயசு மூன்று வயசு நாலு வயசுல சாகுது, பிறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள்ல சாகுது. அப்ப இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது? இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் சாயக்கு நீங்க உங்களோட மனதில் அந்த கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பதிலா இது, ஆதாம் முதல் பாவம் செய்யாத சிசுக்களையும் அந்த மரணம் பிடித்து கொண்டது ஐயா. அன்னைக்கு ஒரு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை, ரெண்டு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை ரெண்டு தரம் கொலை பண்ணார்கள் வேத சரித்திரத்தின் படி. ஒருக்கா மோசே பிறந்த போது நடந்தது, பிறகு இயேசு பிறந்த போது நடந்தது. ஆதாமனுடைய பாவத்தினுடைய கொடுமை விளங்குது அவங்களுக்கு. சிசுக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், சிறு பாலகர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், நன்மை தீமை அறியாத வயதில் இருக்கிற இளம் வாலிபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். புரியுதுங்களா பாவத்தினுடைய கொடுமை என்னன்னு? தெரியுதுங்களா உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். பெரியாக்கள் வயது வந்து இழுத்து கொண்டு படுத்து அல்லது போற வழியில் ஆக்சிடென்ட் சார், அந்த மரணத்தை பற்றி நான் சொல்லல. சிறு பிள்ளைகள் உட்பட பாவம் செய்யா பாவம் செய்ய பாவம்டா என்னன்னு தெரியாத வயசு இல்லைங்களா. தெய்வீக தன்மை உள்ள அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் என்கிற மனுஷனுடைய மீறுதல்கள். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும், எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும். இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு உண்மை, இதை குறித்து யாரும் புது தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஆக அந்த வசனம் என்ன வாசிங்க, ஐந்துல வாசிங்களா, பதினாலு வாசிங்களா, இப்ப பதினேழு வாசிங்க.
அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
ஹல்லேலூயா. இவ்வளவு பரிதாபமான வாழ்க்கையிலையும் எங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நிச்சயம் உண்டு. தேவன் எங்களுக்கு அதை வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாலே அந்த நம்பிக்கை உண்டு. மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தாலும் கூட நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் ஐயா. அவர்தான் இந்த உலகத்திலே வந்து உதித்து பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர். அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லும்போது சாதாரணமாக சொல்லியிருந்தாலே நான் அதை நம்புவேன். அதிக நிச்சயம் என்று சொல்லும்போது இதுல எள்ளளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் நான் அதுக்கு ஏற்றவனாக என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அதிலையும் எனக்கு சந்தேகம் கிடையாது. எல்லாம் தானா வர்ற கேஸ் இல்லை, எல்லாம் கிராட்டிஸ் கிடையாது. இங்க கிருப வேணுமென்றால் கிராட்டிஸா இருக்கலாம், ரட்சிப்பு வேணுமென்றால் கிராட்டிஸா இருக்கலாம், ஆனால் அதுக்கு பிறகு வருகிற ரட்சிப்பினுடைய ஓட்டம் கிராட்டிஸ் கிடையாது. உங்களுக்கு இலவசம் அல்ல, அதுக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும், அதுக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும். ஆதாம கொண்டு போக முடியாது, ஆதாம கொண்டு போக முடியாது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. பழைய மனிதன் உருவழிந்து போக வேண்டும், சிந்தையிலும் செயலிலும் உருவழிந்து போக வேண்டும் பழைய மனிதன். அது இல்லாட்டா எங்களுக்கு உயிர்த்தெழுதலே கிடையாது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதை. ரெண்டாவது காரியம் யோபுல ரெண்டாவது காரியம் வாசிங்க, முப்பத்தொன்று முப்பத்தி மூன்றுல. யோபு முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று, அதுல ரெண்டாவது பகுதியில என்னத்தை சொல்றாரு வர்றதுல?
நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ.
அல்லேலூயா. பாருங்க, மீறுதல்களை மூடுகிறதுன்றது ஒன்று, ரெண்டாவது அதுவே தவறு, செய்த தவறை ஒழிச்சு மடியில வைக்கிறது ரெண்டாவது தவறு. மடியில ஒழித்து வைக்கிறது சரிங்களா? தவறு செய்யறது நடந்துட்டுது, மன்னிப்பு கிடைக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த தவறை என்ன செய்யக்கூடாது? காப்பாற்றக்கூடாது. இந்த தவறை திருப்ப திருப்ப செய்யறதுக்காக அதை நாங்கள் காப்பாற்றக்கூடாது. விளங்குறீங்களா? தவறு செய்துட்டோம், சரி, அது தெரிய வந்துட்டது, அதை மன்னிப்பு கேட்குறோம், விட்டுறோம் சரிங்களா? ஆனால் அந்த தவறை என்ன செய்யக்கூடாது? சேஃப் பண்ண வழிகூடக்கூடாது. அதான் சொல்லுவாங்களே, ஒரு பொய் சொன்னால் அதை காப்பாற்றுறதுக்கு நூறு பொய் ஆயிரம் பொய் சொல்லுவோம் சரிங்களா? அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அக்கிரமத்தை மடியிலே ஒழித்து வைத்ததும். ரெண்டு சாமுவேலே வாசிங்க, பதினோராவது அதிகாரம் 25வது வசனம், 2 சாமுவேல் 11:25.
அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல்ல என்றான்.
ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடினாலே, சோட்டா போறன் உரியா என்கிற அவனுடைய ஒரு யுத்த வீரனை கொலை செய்யும்படிக்கு அல்லது அவன் மரணத்தை சம்பவிக்கும்படிக்கு ஒரு தந்திரமான திட்டத்தை செய்து அதை யோவாப்பினிடத்திலே செய்தியாக உரியாவினுடைய கையிலேயே அதை கொடுத்து அனுப்பி அந்த யுத்தத்திலே உரியா மடிந்து போகிறான். அந்த செய்தியை ஒரு சேவகன் கொண்டு வருகிறான். அதவனுக்கு இவர் சொல்ற பதில் தான் இது. இவர் தன்னுடைய அந்த மீறுதல்களை மறைத்து ரொம்ப நீட்டா சொல்றார். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை இன்னொருவனையும் கொல்லும். அந்த யோவாப்புக்கு திடன் சொல்றார். தன்னுடைய மடியில ஒளிச்சு வச்சுட்டு இவர் திடன் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை இந்த நிமித்தம் கதற விட்டாருங்க. தாவீதினுடைய வாழ்க்கையை கதற விட்டார். எதுக்கு நான் தாவீதை திருப்பி உங்கள்ட்ட சொல்ல வரேன்னு சொன்னால், தேவனுடைய நீதியை நீங்க கொஞ்சம் விளங்கி கொள்ளணும் என்றதுக்காக. நீங்க தேவனுக்கு எப்பேற்பட்ட பிரியமான ஆளாயும் இருந்துட்டு போங்க, சரிங்களா? ஆனால் நியாயம்னு வரும்போது கர்த்தருடைய கரம் யாரை விட்டும் பின்வாங்கறதில்லை. அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. சாட்சி கொடுக்கிற தேவன் தான் தாவீதை குறிச்சு. ஆனால் தாவீதனுடைய குற்றங்களை அவர் மறைவாக வைக்கவில்லை. கடைசியில் அந்த வசனம் முடிவில் சொல்லுது, கர்த்தர் இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு மறை மன பொல்லாப்பா இருந்தது. எந்த காரியம்? உரியாவை கொண்ட காரியம். புதிய ஏற்பாட்டில் சாலமோனை பற்றி வருகிற அந்த லிஸ்ட்ல பச்சைவாளை ஆண்டவர் தாவீதினுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பச்சைவாளை தாவீதினுடைய மனைவியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கல்யாணம் கட்டியிருக்கலாம், பிள்ளை பிறந்திருக்கலாம், வாழ்க்கை போயிருக்கலாம், அந்த பிள்ளையிலேருந்து ஒரு ராஜாவை எடுத்திருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அந்த வம்ச வரிசையை சொல்லும் போது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் பெற்ற சாலமோன் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உரியாவை மறக்கிறவர் அல்ல. தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை தன்னுடைய மடியிலே ஒழித்து போடலாம். ஆனால் கர்த்தர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுடைய குற்றங்களை வெளிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய குடும்பம் சீரழிந்து போகிறது. அவனை துரத்தின சவுனுடைய தளபதியாகிய அப்னே செத்த போது புலம்பலோ புலம்பரன்னு புலம்ப தெரியுது தாவீதுக்கு. அவனை ராஜ்யத்தை விட்டு துரத்தி அவனுடைய உயிரை வாங்கி தேடின அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் செத்த போது புலம்ப தெரியுது தாவீதுக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை நாய் மாதிரி காலில் போட்டு அவனுடைய வாசல்ல படுத்து கிடந்த அந்த உரியாவை குறித்து தாவீதுக்கு எந்த வித அக்கறையுமே இல்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பார்வையில நீதி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. செய்யல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் நியாயாதிபதியான தேவன். வழங்கிக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மடியில மறைச்சு வைக்காதீங்க. ஆண்டவர் சந்ததியை இதண்டு ஆதி ஆகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 31வது அதிகாரம் 34வது வசனம்.
ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகச்சேனத்தின்கள் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை.
ஹல்லேலூயா. தாப்பனிடத்திலிருந்து ஓடி போகும்போது ராகல் என்ன செய்தாள்? 2 சுரூபங்களை எடுத்துக்கொண்டாள் இல்லையா? எடுத்துக்கொண்டு ஓடிட்டாள். இப்ப தகப்பன் தேடி துரத்தி கொண்டு வாரார். துரத்தி கொண்டு வந்து அவர் வந்தது பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டார் இல்லையோ, சுரூபங்களுக்கான இல்லப்பா. இதுவரைக்கும் அதை வச்சுதான் நான் காசு சம்பாதிச்சு கொண்டு வந்தேன். என்னுடைய பைனான்சியல் எல்லாமே மோசமா போச்சு இல்லைங்களா? இப்ப கொஞ்ச காலமா வலிக்கிட்டு இருக்கு. என்னைய மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உருண்டையா ஒருத்தர் உட்கார்ந்து இப்படி மடியை கட்டி கொண்டு இருக்கிறார். சைனாவோ இங்கே ஜப்பான்லயோ இங்கே இருந்து வருது ஒரு ஃபிகர் உண்டு சரியா? அதை வீட்டில் வச்சிருந்தா காசு கொட்டுமோன்னு சொல்லி அதை கேட்டு இவங்க அங்கங்க வாங்கி ஒரு மூலையில வச்சிடறாங்க இப்ப சரிங்களா? காசு கொட்டுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதனால என்ன விபரீதம் பண்றது போக தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி அப்புறஜாதிகளுடைய நம்பிக்கைகள்ல நீங்க மனதை வைக்காதீங்க. அது என்ன சொல்லட்டும் இல்லைங்களா? சோ இப்ப அவளும் அதை கொண்டு பாருங்க. அவள் அவ்வளவு தூரத்துக்கு தகப்பன் யாக்கோபை ஏமாத்தி இருந்தும் அவள் யாக்கோபனுடைய தேவன் யாக்கோபை எப்படியெல்லாம் நடத்தினார் என்றதை கண்டிருந்தும் அல்பத்தனமா இந்த தகப்பனுடைய சுரூபங்களை கெடுத்து கொண்டு வந்துட்டு இப்ப தேடினா எங்கேயும் கண்டுபிடிக்காத ஒரு இடம் என்ன தெரியுமா, கீழே வச்சுட்டு தானே ஏறி உட்கார்ந்து. அதான் அவர் சொல்றார், ஆதாமை போல் என் அக்கிரமத்தை மடியிலே ஒழித்து வைத்தனும். இவாதான் ஒழிச்சு வச்சுக்கிறா, இப்ப வேற உட்கார்ந்து வந்து இளம்பையில்தான். தகப்பனுக்கு அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றான், தகப்பனு நம்பி விட்டுட்டு போறார். ஆனா நீங்க அங்கால வாசி பாருங்க, ஆதியாகமம் 35:19 வாசி பாத்தீங்கன்னா, 35:19 வாசிங்க.
ராகேல் மரித்து பெத்தலகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள்.
ஹல்லேலூயா. மரிக்கிறது சாதாரணம் தானேன்னு சொல்லலாம், ஆனால் இந்த யாக்கோபினுடைய பயணத்திலே ராகேலால தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியல. அதுக்கு காரணம் இந்த சம்பவம் என்று நான் நம்புறேன். பெத்தலகேம் என்கிற தேவனுடைய வீட்டுக்கு போகிற அந்த பயணத்திலே ராகேலால பிரயாணம் பண்ண முடியல. அனாதையை போல போகிற வழியிலே என்ன மக்பீலால அங்க ஆபிரகாம் வாங்கி வச்ச குகை இருக்கு, அந்த குகையில அவள் சேர்க்கப்படே இல்லை இல்லையா. மிச்ச எல்லாரையும் கொண்டே அதெல்லாம் சேர்த்தாங்க. ராகேல் என்ன செய்தாங்க, போற வழியில அடக்கம் பண்ணிட்டாங்க. இவளுக்காகத்தான் 20 வருஷம் அவன் பாடுபட்டான். இவளுக்காகத்தான் அவ்வளவு போராடினான் இவளை ஆதாயப்படுத்துறதுக்காக. கடைசியில பாருங்க, இவள் ரெண்டு சுரூபத்தை இச்சித்ததுனால அந்த ஓட்டத்துல யாக்கோபினுடைய அந்த வாழ்க்கை பயணத்துல இவளால தொடர்ந்து பிரயாணிக்க முடியல. பெஞ்சமீனை பெற்று போட்டுட்டு மரித்து போனாள். யோசிங்க, நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை எங்கள் மடியில வச்சுட்டா நாங்கள் எங்களுடைய ஓட்டத்திலேயே இடையில அடிபட்டு போயிருமோன்றது தயவு செய்து மனதில் கொள்ளுங்க. ஆதாமனுடைய அந்த அக்கிரமங்கள், ஒழித்து வைக்கிற அக்கிரமங்கள் இல்லைங்களா, அதை இச்சிக்கிற அக்கிரமங்கள், அந்த அதை விரும்புகிற தன்மைகள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் பாருங்க, அது ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. வாசிங்க எபிரேயர்ல 4:13-15 வாசிங்க. எபிரேயர் 4:13-15.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது.
ஹல்லேலூயா.
அவருக்கே நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.
பாத்தீங்களா, வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன அந்த தேவன் இருக்கிறார் இல்லையா, அவர் எல்லாவற்றையும் கடந்து பாருங்க. அவர் கடைசி அவருடைய ஓட்டம் பிதா வரைக்கும் போய் முடிஞ்சு, இடையிலே நின்று போயில்ல. நீங்க விளங்கிக்கொள்ளும், இடையில நின்று போற ஒரு ஓட்டம் ஓடுறதுக்கு எங்களை நாங்கள் அழைக்கப்படவில்லை. அடுத்தது அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. லாபானுடைய பார்வைக்கு அந்த விக்கிரகங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ராபானால அதை கண்டுபிடிக்காம போயிருக்கலாம், ஆனால் எங்களுடைய மடியில இருக்கிற பாவங்கள் என்ன என்பதை தேவன் தூரத்தில் இருந்து அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விளங்குறீங்களா? ஆக அவருக்குத்தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இல்லைங்களா. கடைசியில கணக்கு கேட்க போறவர் அவர் தான். என்னுடைய பாவங்களை குறித்து இங்கே இருக்கிற மனுஷர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, நான் ஒப்புவிக்க வேண்டியது அவர் தான். என்ன அவரிடத்துல நான் போய் சேர வேண்டும், அதுக்கு நான் என்னை தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பதாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, வானங்களின் வழியாக போன பல்லவத்து போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் பண்ணின அறிக்கை என்னன்றதை பாருங்க. 15 சொல்லுது, எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல என்ன செய்யப்பட்டாராம், சோதிக்கப்பட்டார். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரையில்லைன்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. எல்லா விதத்திலும் என்னைக்குல இப்ப எனக்கு நடக்கிற பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்காது, உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்காது, ஆனால் அவருக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு நடந்தது. இந்த 4 சுவிசேஷங்களையும் அதெல்லாம் எழுதே இல்லை, எழுதினால் உலகம் கொள்ளாதென்று வேதம் சொல்லுது. அவர் செய்த அற்புதங்கள் எழுதினாலே உலகம் கொள்ளாதென்றால் அவர் வாழ்க்கையில சந்தித்த அந்த காரியங்கள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார், எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டும் என்னவாயிருக்கிறாராம், அவர் பாவம் இல்லாதவராயிருக்கிறார். அங்குதான் இது விஷயம் இருக்குது. சோதிக்கப்படும் போது நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் தெரியுமா, பிரச்சனை வரும்போது நாங்கள் தவறுகிறோம். சோதனை வரும்போது அநேக நேரங்களில் இந்த பழைய ஆதாமங்களுக்கு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு குறுக்கு வழியை தான் காட்டி கொடுப்பாங்க. எப்பவுமே ஷார்ட்கட் இல்லைங்களா? ஒரு குறுக்கு வழிதான் எங்களுக்கு எப்பவுமே உண்டாகி கொடுக்கிறது. சோதனை வரும் வரைக்கும் அது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை, அதை செய்தா ஒண்ணுமில்லை. அதான் சொன்னார், 1000 பேருக்கு போயாவது ஒரு கல்யாணம் சொல்லணும் சொல்லி கல்யாணம் செய்யறத 1000 பொய் சொல்லி கல்யாணம் செய்யணும் மாத்திட்டாங்கன்னு சொல்லி காலப்போக்கில். 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்றது, 1000 பேருக்கு 1000 பேர் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி வாசிங்க இன்னொரு வசனம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து எதையும் மறைக்கல. யோவான் 14:30 வாசிங்க.
நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வந்து அவரை ஒருக்கா சோதிக்க போறா. ஆரம்பத்தில் வந்து சோதிச்சுட்டு போயாச்சு கொஞ்ச நாள், இடையிடையே வேற ஆத்மாக்களுக்களால சோதிச்சு பார்த்தான். இப்ப டிரெக்டா அவரே வரப்போறாரு கூட, அது சொல்ல உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, என்னிடத்திலே அவன் தேடியும் ஒன்றும் கண்டுபிடிக்க போறதில்லை. ஏண்டா அவர் ஒன்றையும் அவர் மறைத்து வைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு வெளியரங்கமா இருந்தது. தேவனுக்கு முன்பாக மறைக்கும்படிக்கு அவருடைய வாழ்க்கையில எந்த கணக்கும் இருக்க இல்லை. நல்லா விளங்கிக்கொள்வோம். கை சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க கை சுத்தம். அவருடைய எல்லாமே சுத்தம் தான். கையும் சுத்தம், வாயும் சுத்தம், நினைவும் சுத்தம். அவரிடத்துல எல்லாமே சுத்தமா இருந்தது. அதனாலதான் அவளை தைரியமா சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான் இல்லைங்களா. உலகத்தின் அதிபதி வரும்போது அவன் அவனுக்கு தெரியாத தந்திரமா, அவனுக்கு தெரியாம எதையாவது மறைச்சு வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். என் சகோதரன் மேல் அனுதினமும் குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுது அவனை பற்றி. அப்ப அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும் தெரியவான், என்னையும் நோட் பண்ணுவான், உங்களையும் நோட் பண்ணுவான் இல்லைங்களா. அப்ப நான் இந்த பிரசங்கம் பண்ண இந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்றனா அல்லது சிந்திக்கிறனா இல்லைங்களா, என்னுடைய மனதில் இருக்கிற நினைவுகளையும் அவனும் யோசிக்கிறான் பார்க்கிறான், அப்படியே கொண்டே காட்டுவான் இல்லையா. பாருங்க இன்னொரு வசனத்தை வேகமா வாசிங்க, நீதிமொழிகள் 28:13.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் உயிரக்கம் பெறுவான்.
அல்லேலூயா. பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். இந்த வசனத்தை நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல அதிகமாய் கேட்டிருக்கலாம் இல்லைங்களா. ஏன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி சொன்னால், மறைக்கிறவன் என்ன செய்யறானாம், அதை விட்டு விடுகிறதுக்கு அவன் தயாரா இல்லை. விளங்குங்களா, எதுக்கு மறைக்கிறான் தெரியுமா, அதை அவன் தொடர்ந்தும் வைத்திருக்கிறதுக்காகத்தான் மறைக்கிறான். விட்டுவிட நினைக்கிறவன் அதை மறைக்க மாட்டான், இதுதான் உண்மை. அதனால வேதம் சொல்லுது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏனென்றா அவன் விட்டுறதில்லை. அதாவது இன்னைக்கு கணவர் வந்து சில நேரங்களில் அந்த பழைய காரியங்களை சபையில சொல்ல முடியாம இருக்கலாம். ஏனென்றா சமுதாயம் என்ன செய்யும் தெரியுமா, அதே சொல்லிக்கொண்டே இருக்கு. அவனே விட்டுட்டாலும் இது இல்ல 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 நீ அப்படித்தான் சொல்லி கொண்டு, முந்தி நீ அப்படி இருந்தாயின்னு சொல்லு. அதனாலேயே பயத்துல சில பேர் சொல்ற இல்ல போறக்கு சரியா, சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கப்பா, முந்தி நான் அப்படி இருந்தேன்னு சொன்னா பிற ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்கக்கா, பயத்திலேயே ஒருத்தரும் சொல்றது இல்ல. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொல்றார், ரத்தாம்பரம் போல உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் தூக்கி போட்டுறேன்ப்பா, இன்னைக்கு நான் அதை நினைக்கிறது இல்லையன்றார். அவர் அவ்வளவு நல்லவர், மனம் திரும்புகிற பாவியின் மேல் இரக்கமுள்ள தேவன் இல்லைங்களா. ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கணும்ன்றதுக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்த தேவன். இன்றைக்கு அவர் என்ன சொல்றார், ஆதாமனுடைய மீறுதலுக்கு உட்படாதீங்க, பழைய ஆதாமை விட்டுடுங்க, புதிய ஆதாமை தரித்துக் கொள்ளுங்க. அன்னைக்கு ஒரு வசனம் சொல்ல இல்லையா, மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே. இந்த தலைப்பே அதுதான், மண்ணானவனும் விண்ணானவரும். மண்ணானவனை நாங்கள் தரித்துக் கொண்டோமானால் மண்ணானவன் மாதிரி நாங்கள் யோசிப்போம். பழைய நிறைய இந்துக்கள் இருக்கிறபடினால சொல்றோம், பழைய வாழ்க்கையில ஒரு பாட்டு இருக்கு, மண்ணானா அங்க மண்ணானவேன், மரமானா அங்க மரமாவேன், கொடியானால் அங்க கொடியாவேன், பழமானா அங்க பழமாவேன். நீங்க எங்க மரமாயும் எங்க கொடியாயும் எங்க என்னவாயும் ஆயிட்டு போங்க. பூமியை தேவன் அக்கினி கீரியாக வைத்திருக்கிறார். பூமியில நிரந்தர வாழ்க்கை கிடையாது. அந்தபடினாலும் நீங்க எங்க போய் திருத்தலங்களில் போய் மரமானாலும் மண்ணானாலும் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை, இது அழிய போகுது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளாக வேண்டும். பவுல் சொல்றார், நான் எப்படியாயினும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. இந்த யாராவது அந்த அந்த நோக்கத்தில் பார்த்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்தும்படி. கிறிஸ்து உங்களை ஆதாயப்படுத்துறன்றது வேறு விஷயம். இன்றைக்கு அப்படித்தான் சொல்றீங்க, ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துறேன், ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துறேன். சரி, ஆனால் ஆண்டவரை நாங்கள் ஆதாயப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவை எப்படியாயினும் நான் ஆதாயப்படுத்தணும்னு பவுல் பிரயாசப்படுறார். இந்த திருவிருந்தில ஒரு காரியம் இருக்கு, இதை எந்த தகுதியோடு எடுக்கணும்ன்றதை குறித்து வெளிப்படையாக ஒவ்வொரு முறையும் வாசிக்கப்படுது. இதன் அடிப்படையிலேயே சிலர் நீங்கள் எடுக்கிறது இல்லை. நான் ஓப்பனாக கதைக்கிறேன், சரிங்களா? ஆனால் எடுக்காம விடுகிறதுன்றது தகுதிப்படுத்தும் வரைக்கும் தான். அதை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டு திருப்பி அதில் இணைய வேண்டும்ன்றது தேவனுடைய சித்தமாயிருக்கு. அதுக்கு பயந்து எடுக்காம விடுறது எப்படி இருக்கு தெரியுமா? சுகம் வரும் ஆழ்த்தப்பா, அது என்ன மாதிரி இருக்கு புரிந்து கொள்ளுங்க. தண்டனைக்கு தண்டிக்கப்படுவோம் என்று எடுக்க வர்றது, பயந்து எடுக்காம வர்றது சுகம் வரும். ஆனா கடைசியில் ஆள் எழுப்பாம போனா ஆழ்த்தப்பா தானே. கடைசியில் நீங்க அவரோட கூட எழுப்பப்படாட்டில் என்ன பிரயோசனம்? இவ்வளவு வருஷம் திருவிருந்து எடுக்காவிட்டதுக்கு என்ன பிரயோசனம்னு கேட்கிறேன்னா ஒண்ணுமே இல்லை. என்னபடினால குறைகள் இருக்கட்டும், இருந்தா அது மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அது உங்களை உயிர்ப்பிக்க போறதுன்றதை மறந்துடாதீங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிற ஒவ்வொருவனுக்கும் ஜீவன் இருக்கு ஐயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய உயிர் தெழுதல் இந்த வேத வசனத்துக்குடாயும் பரிசுத்த ஆவியினுடாயும் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க அதுல பங்கு இல்லாதவர்களா இருந்தால் ஆண்டவரோடும் உங்களுக்கு பங்கு இல்லாம போயிடும் இல்லையா? கடைசி அவர் வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:45.
அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்.
ஹல்லேலூயா. முந்தின ஆதாமுக்குள்ளே ஜீவன் வந்தது உண்மைதான், ஆனா அந்த ஆதாம் மரணத்துக்கு பாத்திரவனாக மாறிவிட்டான். ஆனால் பிந்தின ஆதாம் என்கிற இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. இதனாலதான் அந்த முதல் வாசிய வசனத்தை ஞாபகப்படுத்துங்க, மனுஷகுமாரன் கெட்டு போனவைகளை ரட்சிக்க வந்தார். உங்களோட வாழ்க்கையில ஆதாமின் மீறுதலினாலே மறித்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும், ஆதாமின் மீறுதலின் மறைத்தலினாலே உண்டாயிருக்கிற எல்லா சாபங்களையும் ஆண்டவர் விடுவித்து அவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு கண்களுக்கு தென்படாவிட்டாலும் உங்களுக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதினுடைய எண்ணங்கள், யோசனைகள், பெருமூச்சுகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறார். ஏசாயாலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட்டார்னு சொல்லி. நீங்க நெருக்கப்படுறீங்களா? அவரும் உங்களோட சேர்ந்து நெருக்கப்படுறாருன்றதை நம்புங்க. சத்திய வசனம் போய் சொல்லாது. தயவு செய்து எழுந்திருப்போமா?